கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். ஊவ சமூக வானொலி சேவையின் குருகுலம் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று தரம் 11 இஸ்லாம் பாடம் நடைபெறுகின்றது. நான் முகமது ஆசாத், அப்புத்தள முஸ்லீம் வித்தியாலயத்தைச் சேர்ந்த ஆசிரியர். இன்று நாம் படிக்க போகிற பாடம் 13 அழகான ஆன்மீக மேம்பாட்டுக்கான வழிமுறைகள். அன்புள்ள மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா மனிதனை மண்ணினால் படைத்தான் என்று ஏற்கனவே நீங்கள் தெரிந்து வைத்துள்ளீர்கள். அல்லாஹு தஆலா மனிதனை படைக்க நாடியவுடன் பூமியிலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து அதன் மூலம் மனித உடலை அழகான முறையில் செய்து அதற்கு அவன் புறத்திலிருந்து ரூஹு, ஆன்மாவை ஊதினான். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் மனிதன். இரண்டு கூறுகள், ஒன்று உடல், அடுத்தது உயிர். உயிர் என்பதை நாங்கள் அரபியில் ரூஹ் என்று சொல்வோம். இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் 38 71-72 வசனங்களில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். நபியே, உமது இறைவன் மலக்களை பார்த்து நான் களிமண்ணினால் மனிதனை படைக்கப் போகின்றேன், எனவே நான் அவனை செம்மைப்படுத்தி எனது ரூஹிலிருந்து அவன் ஊதியதும் நீங்கள் அவனுக்காக சுஜூது செய்யுங்கள் என்று கூறியதை நினைவுபடுத்துவீராக என்று இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகின்றது. அப்போ அதிலிருந்து நாம் விளங்குவது என்னவென்றால், அல்லாஹு தஆலா மனிதனை மண்ணினால் படைத்தான். அவனுக்கு தேவையான அந்த உயிர் ரூஹை அவனிடமிருந்து அல்லாஹு தஆலா வாங்கினான். ஆகவே இந்த இரு கூறுகளும் ஒன்று சேர்ந்தால்தான் மனிதன் என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்புள்ள மாணவர்களே, இந்த இரண்டு கூறுகளும் சேர்ந்த பூர்ணமான மனிதன் பூர்ணமான ஆரோக்கியம் பெற்றவனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய உடலும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும், உயிரும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அல்லாஹு தஆலா மனிதனை மனிதனால் படுத்ததினால மனிதனுடைய அனைத்து ஆரோக்கியத்துக்கு தேவையான விடயங்களும் மண்ணிலிருந்து அவனுக்கு கிடைக்கும். அவனுக்கு உணவு தேவை, நீர் தேவை, அல்லது எல்லா தேவைகளும் அவன் மண்ணிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியனாக இருக்கின்றான். அவனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்தையும். ஆனால் உள்ளம், அந்த ரூஹு ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று சொன்னால் அது இந்த மண்ணின் மூலமாக கிடைப்பதில்லை. அது யாரிடமிருந்து எங்களுக்கு கிடைத்ததோ அந்த அல்லாஹ்விடமே அது காணப்படுகின்றது. ஆகவே அவனிடம்தான் நாம் அவனிடம் நாடுவதன் மூலமாக, அவனிடம் நெருங்குவதன் மூலமாக என்ன செய்யலாம், எங்களுடைய ரூஹை நாங்கள் தூய்மைப்படுத்தி சுத்தமானதாக வைத்துக் கொள்ளலாம், ஆரோக்கியமானதாக வைத்துக் கொள்ளலாம். ஆகவே அதுக்கு முதல் படிதான் என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வை நாம் ஈமான் கொள்வது. வணக்கத்துக்குரிய நாயன் இறைவன் தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் ஈமான் கொள்வதுதான் அதன் முதல் படி, உள்ள ஆரோக்கியத்துக்கு தேவையான முதல் படி. உள்ளத்தில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரி கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பறியப்பட்டுள்ளது. அன்புலமானவர்களே, அதாவது மனிதண்ட ஆன்மா எவ்வளவு முக்கியமானது, அது சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டியது, ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ஏன் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக விளங்கப்படுத்துகிறார்கள். அந்த ஹதீஸ் பின்வருமாறு, அறிந்து கொள்ளுங்கள், மனித உடலில் ஒரு தசை துண்டு உண்டு. அது சீர்பட்டால் உடல் முழுவதும் சீர்படும், அது சீர்கட்டால் உடல் முழுவதும் சீர்கெடும். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ளமாகும் என்று இந்த ஹதீஸில் அதிக அழகான முறையில் வழங்கப்படுத்தப்படுகின்றது. அதாவது மனிதன் இருக்கிற அந்த உள்ளம் ஆரோக்கியமாக இருந்தால் முழு உடலில் அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். உள்ளம் கெட்டு போயிட்டால் அனைத்து உறுப்புகளும் கெட்டுவிடும். இதை இலேசாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அன்புள்ள மாணவர்களே, இப்போ நாங்கள் அதிகமாக அவதானிச்சிருக்கிறோம். அதிகமான நகரங்களில் அந்த நகரத்தில் உள்ள அனைத்து பாடசாலை, வணக்கஸ்தலங்கள், கடைகள், வீடுகள் எல்லாவற்றுக்கும் நீர் வழங்குவதற்காக வேண்டிய மிகப்பெரிய நீர்த்தாங்கிகளை நகரங்களில் கட்டியிருக்கின்றார்கள். அந்த நீர்த்தாங்கியில் நீரை சேகரித்து அதன் மூலமாக விநியோகம் செய்கின்றார்கள் எல்லா இடங்களுக்கும். அந்த நீர்த்தாங்கியுடன் நீர் பரிசுத்தமானதாக இருந்தால் அது வனக்கஸ்தலத்தில் திறந்தாலும் அந்த நீர் பரிசுத்தமாகத்தான் வரும். மலசரக்கூடத்தில் போய் பார்த்தாலும் அங்கு வர்ற நீரும் அது பரிசுத்தமாகத்தான் இருக்கும். வீட்டில் நான் போய் அந்த நீரை எடுத்து பார்த்தாலும் அது பரிசுத்தமாகத்தான் இருக்கும். அது எந்த இடத்துல போய் திறந்தாலும் அந்த பைப்பிலிருந்து வார, அந்த குழாயிலிருந்து வார நீர் பரிசுத்தமானதாக இருக்கும். ஆனால் அந்த நீர் தாங்கியுள்ள நீர் கட்டு விட்டால், அசுத்தமடைந்து விட்டால், மாசடைந்து விட்டால், அது வணக்கஸ்தலங்கள் தானே என்று அங்கு போய் திறந்ததுனால அங்கு சுத்தமான நீர் வரப்போறதில்லை. அங்கும் வரப்போறது அதில் நிலைக்கக்கூடிய அசுத்தமான நீர் தான். அது பாடசாலையிலையாக இருக்கலாம், வீடுகளையாக இருக்கலாம், கடைகளையாக இருக்கலாம், மனசல கூடத்திலாக இருக்கலாம், எங்கு திறந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய நீர் மாசடைந்த நீராக, அசுத்தமான நீராக தான் இருக்கும். இதே போலத்தான் எங்களோட உள்ளம் கெட்டுப்போய்விட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், எங்களுடைய உள்ளத்திலிருந்து வெளியாக கூட அனைத்து விடயங்களும் சீர்கட்டதாக இருக்கும். உதாரணமாக எங்களோட பார்வை சீர்கட்டதாக இருக்கும், எங்களோட கேள்வி சீர்கட்டதாக இருக்கும், எங்களோட சிந்தனை சீர்கட்டதாக இருக்கும், எங்களோட செயல்பாடுகள் அனைத்தும் சீர்கட்டதாக இருக்கும். ஆனால் உள்ளம் தூய்மையானதாக, ஆரோக்கியமானதாக இருந்துட்டால் எங்களுடைய பார்வை நல்லதாக இருக்கும், எங்களுடைய கேள்வி நல்லதாக இருக்கும், எங்களுடைய சிந்தனை நல்லதாக இருக்கும். ஆகவே நாம் தூய்மைப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான உறுப்பு உள்ளம் என்பதாகும். பார்வை சீர்கட்ட பார்வை, அவனது சிந்தனை சீர்கட்ட சிந்தனை, அவனது நடவடிக்கைகள் எல்லாம் சீர்கட்டு போய்விடும். ஆகவே முதலில் பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது உள்ளமாகும் என்று இந்த ஆன்மாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார்கள். இதில் உள்ளத்தில் முக்கியத்துவத்தை பற்றி எல்லா மதங்களும், தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒன்று தான், முதலில் சீராக்க வேண்டியது, பலப்படுத்த வேண்டியது உள்ளம் தான். அதற்காக பல முறைகளை அவர்கள் பல வழிகளில் விளங்கப்படுத்துகிறார்கள். இன்று கூட நவீன அறிவியல் உளவியல் மூலம் இந்த உளப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பல முறைகள் கையாளப்படுகின்றது. ஆனால் அவற்றின் மூலமாக பூரணமாக ஒரு ஆரோக்கியத்தை இந்த ஆன்மாவுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஆன்மா வந்தது அல்லாஹ்விடம் இருந்து. ஆகவே அவன் பக்கம் இருந்துதான் எங்களோட உள்ளத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், சீரானதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும், பலமுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதற்கு சில வழிமுறைகள் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகின்றது. எப்படி நாம் எங்களது ஆன்மாவை சீரானதாக, ஆரோக்கியமானதாக ஆக்கிக்கொள்வது? தொழுகை, சக்காத், நோன்பு, ஹஜ், குர்ஆன் திலாவத், ஜிக்ர், இறைவன் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்கிறது, இதெல்லாம் இந்த எங்கள் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இஸ்லாம் காட்டிருந்த வழிமுறைகள். இதுகளை நாம் சரியான முறையில் செய்தால் எங்களோட ஆன்மா என்ன செய்யும் சொன்னால் பரிசுத்தமடையும். அப்போ இதுக்கு நாம் என்ன செய்ய வேணும், பயிற்சியின் மூலமாக தான் இதை நாம் என்ன செய்யலாம், தொடர்ந்து செய்யலாம். தொடர்ந்து தொழுகையை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும், சக்காத்தை வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்து வர வேண்டும், ஃபர்லான நோன்புகளை, சுண்டத்தான நோன்புகளை நாம் பிடிக்க வேண்டும், வசதியுள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும் குர்ஆன் திலாவத் செய்ய வேண்டும், காலை மாலை திக்ர் செய்ய வேண்டும், இறைவனுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்க வேண்டும். இறைவன் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான் படைப்பினங்களை பற்றி சிந்திக்க சொல்லி. ஏன்று சொன்னால் படைப்பினங்களை சிந்தித்தால் படைத்தவனை விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே அன்பு மாணவர்களே, இந்த பண்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும், தொடர்ந்து செய்யும் மூலமாக எமது ஆன்மா சீறு அடையும். அதனால தான் இந்த ஆன்மாவை சில பண்புகளை எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். ஆன்மாவுடைய சில பண்புகள், உதாரணமாக சபர், சபர் என்ற பொறுமை, தவக்குள், அல்லாஹின் மீது பொறுப்பு சாட்டுதல், மஹ்ரிஃபா என்ற அறிவு, ரிலா பொருந்திக் கொள்ளல், இந்த நான்கு தலைப்புகளில் இந்த நான்கு பண்புகளை பற்றி இன்று நாம் ஒரு கொஞ்சம் பார்ப்போம். முதலாவதாக அஸ்ஸபர். சபர் என்றால் பொறுமை என்று பொருள்படும். அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மிகவும் அவசரமான சந்தர்ப்பங்களில்,
கோபம் கூடிய நிலையில் பதட்டமான நேரங்களில் ஒரு மனிதனுக்கு பேராசையை கூடி கொண்டு போகும் நேரத்தில் ஒரு மனிதன் பழிக்க பழி வாங்க வேண்டும் என்ற அந்த இந்த தீய குணங்கள் அது எல்லா இடத்துலையும் எல்லா மனிதர்களையும் இருக்கக்கூடியது. இது வருகின்ற நேரத்தில் ஆரம்பத்திலே நாங்கள் என்ன செய்வேனும் பொறுமையாக இருப்பதுதான் மிக உயர்ந்த பண்பு. எப்படி இந்த கோபம் அவசரம் பதட்டம் பேராசையை பழிக்க பழி போன்ற உணர்வுகள் வார நேரம் ஆரம்பத்திலே மனை நாம் கட்டுப்படுத்தி பொறுமையாக இருக்கிறது. இதுதான் பொறுமை. எல்லாம் செய்து முடித்த பிறகு கடைசியாக நான் பொறுத்து கொண்டிருக்கின்றேன் என்பது சொல்வது அது பொறுமை அல்ல. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், மல்யுத்தத்தில் வெற்றி பெறுவன் உண்மையான வீரன் அல்லன், கோபத்தின் போது தன்னை அடக்கிக் கொள்பவனே உண்மையான வீரனாவான். எப்படி மல்யுத்தத்தில், மல்யுத்தம்னு சொன்னார் ரெஸ்லிங்னு சொல்கிறது, அது நீங்கள் இப்போ தொலைக்காட்சிகள் அல்லது இதுகளில் பார்க்குற மாதிரி அந்த ரெஸ்லிங் அல்ல, தூக்கி அடித்து இதாக்கி அதால் அடித்து இதால் அடித்து அந்த மாதிரி ரெஸ்லிங் அல்ல. இது ஒரு மனிதன் தன்னுடைய வீரத்தை தன்னுடைய பராக்கிரமத்தனத்தை காட்டுவதற்காக இரண்டு பேருக்கிடையில் நடக்கிற போட்டி. அப்போ அதில் ஒரு மனிதன் பராக்கிரமசாலி மற்றவன் அப்படி வீழ்த்திட்டான்னு சொன்னால் அவனே வெற்றி பெற்றவன். ஆனால் அவன் வீரன் அல்ல. அசல் வீரன் எப்படின்னு கேட்டால், கோபத்தின் போது தன்னை அடக்கிக் கொள்வன். ஏன்னு சொன்னால் ஒரு ஆளை பிறட்டிடலாம், ஒரு ஆளை வீழ்த்திடலாம், ஆனால் கோபத்தை அடக்குவது என்பது மிகவும் கஷ்டமான செயல். ஆகவே தான் கோபத்தை அடக்குவதே உண்மையான வீரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். இதே மாதிரி இந்த பொறுமையை பற்றி குர்ஆன் ஹதீஸில் நிறைய இடங்களில் வருது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 7வது அத்தியாயத்தில் 126வது வசனத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். எப்படி இறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறான், எங்கள் இறைவனே, எங்கள் மீது பொறுமையை சொறிவாயாக, உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்களை நீ கைப்பற்றிக் கொள்வாயாக என்று கூறப்பட்டுள்ளது. இப்போ இதில் நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பு மாணவர்களே, ஆன்மா இறைவனிடம் வந்தது, ஆன்மாவுடைய ஆரோக்கியம் இறைவனிடமே கேட்க வேண்டும், இறைவனிடமிருந்தே எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் இறைவன் சொல்கிறான். எப்படி நாங்கள் எப்படி கேட்கணும், எங்கள் இறைவனே, எங்கள் மீது நீ பொறுமையை சொறிவாயாக. எங்களுக்கு தானாக பொறுமை என்ற உணர்வு வாரதில்லை, இறைவன் எங்களுக்கு தர வேண்டும். ஆகவே இறைவனிடம் அந்த பொறுமையை நாம் கேட்க வேண்டும். இதை நன்றாக விளங்கி இருப்பீர்கள் நினைக்கிறேன் அன்பு மாணவர்களே. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஹ்மினின் காரியங்கள் ஆச்சரியத்தை தருகின்றன, அனைத்தும் அவனுக்கு சிறப்பாகவே முடிவுகின்றன. முஹ்மின் அல்லாத வேறெவருக்கும் அவ்வாறு வாய்ப்பதில்லை. அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் நன்றி செலுத்துவான், அது அவனுக்கு சிறந்த முடிவை கொடுக்கிறது. துன்பம் நேர்ந்தால் பொறுமை கொள்வான், அதுவும் அவனுக்கு சிறந்த முடிவை கொடுக்கிறது. நன்றாக விளங்கணும், முஹ்மின்களோட காரியங்களை பார்க்க நேரம் ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னு சொன்னால் எல்லா மனிதர்களுக்கும் அந்த நிலைமையை உண்டு பண்ணிக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு முகமின் அவனுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலைமை ஏற்பட்டாலும் அந்த நேரத்திலும் அவன் யாரை நாடுகிறான், இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றான். இப்போ நாம் அதிகமாக எங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள், ஒரு வெற்றி அடைந்து விட்டோம் அல்லது ஏதோ ஒரு மிக முக்கியமான நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடந்துவிட்டால் நாம் அந்த நேரத்தில் இறைவனை ஞாபகப்படுத்துவதில்லை, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில்லை. ஆனால் அசல் முஹ்மின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவனுக்கு வெற்றி கிடைக்கும் போது நன்றி செலுத்த வேண்டும் இறைவனுக்கு, அல்லாஹுக்கு. அதே போல் அவன் துன்பம் நடக்கும் பொழுதும் என்ன செய்ய வேணும், பொறுமையாக இருக்க வேண்டும், இறைவனிடத்தில் பொறுமையை கேட்டு பொறுமையாக இருக்க வேண்டும். இது ரெண்டுமே அவனுக்கு சிறந்த முடிவை தருகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆன்மா பக்குவப்பட்டுள்ளதா அல்லது இன்னும் பக்குவப்படவில்லையா, எப்படி பக்குவப்படுத்துவதற்கான வழிமுறை என்றதை பற்றி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், எங்களை சோதிக்கிறான். அந்த சோதனையில் பொறுமையாளர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, வெற்றி பெற்றுவார்கள். உதாரணமாக குர்ஆனில் சூரா அல் பக்கரா 2வது அத்தியாயம், அதில் 155வது 156வது வசனங்களில் இறைவன் பின்வருமாறு குறிப்பிடுகின்றான், நாம் உங்களை அச்சம் பட்டினி மூலமும் செல்வம் உயிர் விளைச்சல் ஆகியவற்றின் இழப்புகளை ஏற்படுத்தின் மூலமும் சோதிப்போம். நபியே, பொறுமையாளருக்கு நன்மாராயம் கூறுங்கள். பொறுமையாளர் யாரெனில் அவர்களுக்கு ஏதும் துன்பம் நிகழ்ந்தால் நாம் அல்லாஹுக்குரியவர்கள், அவனிடமே நாம் மீள்பவர்களாக உள்ளோம் என்று கூறுவார்கள். எப்படி இப்போ அல்லாஹு தஆலா கூறின எப்படி எங்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சோதிக்கிறான், அச்சத்தின் மூலமாக, பயத்தின் மூலமாக. இன்னும் நடக்குமோ, இப்போ நடக்க போது, எங்களுக்கு இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், இன்னும் ஒரு மாதம், ரெண்டு மாதம், இன்னும் அடுத்த வருடங்கள் எங்களோட நிலைமை எப்படி இருக்கும், இலங்கையின் நிலைமை எப்படி இருக்கும், ஊடகத்தின் நிலைமை எப்படி இருக்கும், மக்களுக்கு ஒரு அச்சனம், அதே மாதிரி பட்டினி, இப்போ இதுகள் மூலமாக எல்லாம் எங்களை சோதிக்கிறான். அது மட்டுமல்ல செல்வத்தை கொடுத்தும் சோதிக்கிறான். ஈவன் செல்வத்தின் மூலமாக இறைவனை நன்றி செலுத்துகிறானா, இல்லது இறைவனை மறந்துவிட்டு அவன் தான் தோன்றிய நிலமாக நடந்து கொள்கின்றானா என்பதை இறைவன் என்ன செய்கிறான், சோதிக்கிறான். அப்போ செல்வமும் சோதனை. எங்களுக்கு கொடுக்குற உயிர் எங்களை மட்டுமில்லை, எங்களை உற்றார் உறவினர்கள் அப்படி அவங்க எல்லாருக்கும் உயிர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் திடீர்னு யாராவது இறந்து விடலாம், எங்களை விட்டு பிரிந்து விடலாம். இது எங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமான நிலைமை ஏற்படுத்தும். இந்த இதையும் அல்லாஹுத்தானே செய்யும், எங்களை சோதிக்கிறதுக்காகத்தான் அதையும் ஏற்படுத்துகிறான். இப்படி எங்களுக்கு சில இடங்களில் விளைச்சல் அதிகமாக தாரான், சில இடங்களில் விளைச்சல் அடியோடு அடிஞ்சு விளைச்சலே இல்லாத நிலைமை, நஷ்டமாடக்கூடிய நிலைமை ஏற்படுது. இப்போ இந்த சந்தர்ப்பங்கள், இந்த மாதிரி துன்பமான நிகழ்ச்சிகளில் அவன் எப்படி நடந்து கொள்கிறான், அப்போ அவன் யார், அவன் பொறுமையாக உண்மையான முகமீனாக இருந்தால் அவன் பொறுமையாக இருப்பான். அப்படி பொறுமையாக இருந்து சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்றான், எப்படி, யாரெனில் அவர்களுக்கு ஏதும் துன்பம் நிகழ்ந்தால் நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அவனிடமே நாங்கள் மீள்கொள்ளாம் உள்ளோம் என்று கூறுவார்கள். ஆகவே அன்புமானவர்களே, பொறுமையை நாம் யாரிடம் கேட்க வேண்டும், யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடம் எதிர்பார்க்க வேண்டும். அதாவது எப்படி பொறுமையை நாங்கள் இருக்கிறது, கோபம் வருகின்ற போது அடக்கிக் கொள்ளணும். பேராசை, நிறைய ஆசை வரும். ஏன்னா எங்களுக்கு ஒரு கடை இருந்தால் போதாது, இன்னொரு கடை தேவைப்படும். ஒரு வீடு இருந்தால் போதாது, பேராசையின் மூலமாக இன்னொரு வீடு தேவைப்படுது. இந்த மாதிரி பேராசை வருகின்ற போது கிடைப்பதை புரிந்து கொள்ளல், இதுதான் பொறுமை. எங்களுக்கு இவ்வளவு தான் இறைவன் நடந்திருக்கிறான், எங்களுக்கு இவ்வளவு தான் தந்திருக்கிறான், இது போதும், இதை வச்சு நாம் என்ன செய்வோம், புரிந்து கொள்வோம் என்று சொல்லி நாம் போதுமாக்கிக் கொள்ளல். சோதனைகள் வரும்போது அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். சிலருக்கு சோதனை வரும்பொழுது தாங்கிக் கொள்ள முடியாது, அவர்கள் கத்துவார்கள், அழுவார்கள், சிலர் சாமான போட்டு உடைப்பார்கள், இதெல்லாம் பிழையான வழி. அது பொறுமையோடு என்ன செய்யணும், தாங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி கவலை, துக்கம், அவரால் நம்ம விட்டு பிரிந்து போகின்றார்கள் அல்லது இறந்து விட்டார்கள் சொன்னால் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும், சகித்து கொள்ள வேண்டும். எங்களோட பாவத்தின் பக்கம் எங்களோட உள்ளம் இந்த நேரமும் ஈர்க்கப்படும். அப்படி ஈர்க்கப்படுற போது அதிலிருந்து நாங்கள் செய்யணும், இல்லை, இறைவன் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். அந்த பாவங்களிலிருந்து எங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். நட்காரியங்கள் செய்யணும், சோர்வு ஏற்படும். தொடு ஒன்று சொன்னால் அஞ்சு நேரம் சுபாவுக்கு பாங்க சொல்கிறாங்க, எலும்பேலாது ஒரு ஜாதி சோம்பேறித்தனமாக இருக்கும், கூதலாக இருக்கும், இப்படி லுகோர்னு சொன்னால் கடுமையான வெயிலில் எப்படி நாம் தொழ போகிறது, நோம்புன்னு சொன்னால் கொஞ்சம் அப்படி, இந்த மாதிரி நல்ல அமல்கள் செய்கிற நேரம் எங்களுக்கு என்ன செய்யணும், சோர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் நாங்கள் உறுதியாக, இல்லை நான் இதை செய்தே தீருவேன், நான் தொழுதே தீருவேன், நான் நோன்பு பிடித்து தீர்வேன், உள்ளத்தில் நாங்கள் உறுதியை ஏற்படுத்தி கொள்வது, அப்படியே அதை நாங்கள் செய்கிறது. விளங்குதா, எங்களை இழப்புகளை நாங்கள் பொருட்படுத்துறதில்லை. இழப்புகள் ஏற்படும் போது என்ன, ரைட், இறைவன் தந்தான், இறைவன் எடுத்துக்கொண்டான். எங்களோட குழந்தை ஒன்று இருந்துருச்சா, இறைவன் தந்தான், இறைவன் எடுத்துக்கொண்டான். அது நம்மளால் ஆயம் திருப்பி மீண்டும் அதை மீட்டெடுக்க முடியாது. ஒரு சொத்து ஒன்று அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் அது இறைவன் நாட்டம், விளங்குதா. ஆகவே நாங்கள் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் அதை நாங்கள் பொருட்படுத்தாமல் நாங்கள் எடுத்தது. எங்களோட வாழ்க்கையிலே சுமைகள் அதிகரிக்கின்ற போது என்ன செய்யறது, அதையும் தாங்கிக் கொள்வது. பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்கொள்வது. பழிக்கு பழி உணர்வு ஏற்படும் போது என்ன செய்யறது, மன்னிக்கிறது. மிக கஷ்டமான நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள உஹத் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டு அவங்களோட நெஞ்சை பிளந்து அவங்களோட இதயத்தை எடுத்து ஹிந்தா என்ற பெண் சப்பி துப்பினான். எவ்வளவு கொடூரமான செயல். ஆனால் மக்காவற்றின் போது அவள் பயந்து நடுங்கி, எனக்கு இன்றைக்கு கொலையை செய்திருவார்கள், எனக்கு இன்றைக்கு தண்டனை தந்துருவாங்க என்று பயந்திருக்கிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விட்டார்கள், எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆகவே பழிக்க பழி என்று ஏற்படும் போது நாங்கள் என்ன செய்யறது, மன்னிக்கிறது. எங்களுக்கு எங்களை நாட்டத்துக்கு, எங்களை ஆசைக்கு, எங்களை விருப்பத்துக்கு மாற்றமான முடிவுகள் எங்களுக்கு ஏற்படும் பொழுது அதையும் ஏற்றுக்கொள்வது. ஏன்னா எங்களோட கையில் இல்லை முடிவுகள். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றதை பற்றி யாருக்கும் எந்த முடிவும் சொல்ல முடியாது. அதை நாங்கள் ஏற்படணுமான செய்து அது ஏற்றுக்கொள்வது. அதை எங்களால் தவிர்த்து கொள்ள முடியாது. அதுக்காக நாங்கள் வேறு துறைகள் ஒன்றையும் கையாள முடியாது. ஆகவே அன்பு மாணவர்களே, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்த வெற்றி பாதை. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமை ஒளியாகும். இது முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் பதியப்பட்டிருக்குது. பொறுமை ஒளியாகும், இருட்டில் நடக்கக்கூடியவனுக்கு வெளிச்சமாக இருக்கும் நாம் உலகத்தில் வாழும் பொழுது பொறுமையாக இருக்கின்றது. ஆகவே இதில் முதலாவது பண்பான பொறுமையை பற்றி நீங்கள் நன்றாக விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக இரண்டாவது அது தவக்கல் என்ற பண்பை பற்றி பார்ப்போமானவர்களே. தவக்கல் என்பது அதோட கருத்து பொறுப்பு சாட்டுதல். அதாவது உலகத்தில் நாம் எதை செய்தாலும் சரி, என்ன முயற்சி செய்தாலும் சரி, அதோட முடிவை நல்லதாக அமைய வேண்டும் என்று இறைவிடம் நான் பொறுப்பு சாட்ட வேண்டும், தவக்கல் வைக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் பின்வருமாறு விளங்கப்படுத்துகிறான். அதாவது சூரா 8வது அத்தியாயத்தில் அன்ஃபால் என்ற சூரத்து அதில் 2வது வசனத்தில், நம்பிக்கையாளர் யாரனில் அல்லாஹ் அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டால் அவரது உள்ளங்கள் நடுங்கும், அவனது வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவரது ஈமான் அதிகரிக்கும், இன்னும் தங்கள் ரப்பின் மீதே அவர்கள் தவக்கல் வைப்பார்கள். என்ன சொல்கிறான் அல்லாஹு தஆலா? ஈமான் கொண்டவர்களுக்கு, நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹை பற்றி சொன்னால் அவனுடைய உள்ளம் நடுங்கும். எங்களை படைத்தவன் அவன், எங்களை மரணிக்க செய்வன் அவன், எங்களுக்கு எல்லா அருளையும் அருளக்கூடியவன் அவன், நாளை மறுமையில கூறக்கூடியவன் அவன், இப்படி எல்லா விஷயங்களையும் நினைவு வந்து அவர்கள் உள்ளங்களில் செய்யும் நடுங்கும். அவனுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவனுடைய ஈமான் அதிகரிக்கும். நல்ல விஷயங்களை கேட்க 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 ஈமான் அதிகரித்து கொண்டே போகும். அது மட்டுமல்ல, அவர்கள் என்ன செய்வார்கள்? இறைவின் மீதே அல்லாவின் மீதே அவங்க என்ன செய்வார்கள்? தவக்கல் வைப்பார்கள். அதாவது உலகத்தில் ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா நாடினால் நிச்சயமாக நடக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த காரியத்தை, அந்த செயலை செய்வதற்கு சில சபபுகள், காரண காரியங்களை வைத்துள்ளான். அதாவது ஒரு விடயம் நடைபெறும் சொன்னால், அல்லாஹ் குன்னு சொன்னால் நடந்துடும், ஆனால் அது இப்படித்தான் நடக்க வேண்டும், இந்த முறையில் தான் நடக்க வேண்டும்னு சொல்ல சில காரண காரியங்களை வைத்திருக்கிறான். உதாரணமாக அல்லாஹு தஆலா படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா உணவை தீர்மானித்து விட்டான். இப்போ எங்களுக்குரிய உணவு தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. எங்கள் நாங்கள் உலகத்தில் இவ்வளவு காலம் வாழ்வோம், இந்த அளவு தான் எங்களுக்கு உணவு கிடைக்கும், இந்த அளவு தான் நீர் கிடைக்கும்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டு எழுதி முடிச்சது. நிச்சயமாக அது கிடைச்சே தீரும், அதில் ஒரு அணு அளவும் குறைய போகிறது இல்லை, அதே மாதிரி ஒரு அணு அளவும் கூட போகிறதும் இல்லை, நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அது இறைவன் நேரடியாக எங்களை வீட்டுக்கு கூரை பீத்து கொண்டு தருவதில்லை. எந்த வழியில் தருகிறான்? சில சபபு காரண காரியங்கள் ஏற்படுத்தியுள்ளான். ஒரு வீட்டில் உதாரணமாக படிக்கக்கூடிய மான்னு சொன்னால், அவங்களுடைய தாய் அல்லது தந்தை சகோதரன் ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அதில் அவருக்கு வருமானம் கிடைக்க வேண்டும், அதன் மூலமாக உணவு பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் அது சமைத்து தாய் அந்த உணவை தயாரித்து அல்லது யாரோ ஒரு ஆள் தயாரித்து அதன் மூலமாக எங்களுக்கு உணவு கிடைக்குது. அப்போ எங்களுக்கு உணவு தாரது தந்தையோ தாயோ அல்ல, நிச்சயமாக திரும்பங்களுக்கு இறைவனிடம்தான் உணவு கிடைக்கின்றது. ஆனால் இறைவன் நேரடியாக இல்லாமல் ச காரண காரியங்களை, சபபுகளை ஏற்படுத்துகிறான். அதனால தான் ஒரு முகமீன் என்ன செய்வான்? ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி செய்யப்படும் சொன்னால் அதுக்கான சபபான காரியங்களை அவன் முதலில் என்ன செய்வான்? செய்துட்டு அதனுடைய முடிவை அதில் பொறுப்பு சாட்டுவான் இறைவன் மீது. யா அல்லாஹ், நீயே இதுக்கு பொறுப்பானவன், இதில் நன்மையும் தீமையும் எனக்கு நன்மையைத்தான் சொல்லி அவன் மீது நாங்கள் என்ன செய்யறது? பொறுப்பு சாட்டுவான். விளங்குதா? இறைவன் மீதே முழு நம்பிக்கை வைப்பான், இறைவன் நாட்டப்படியே முழுமையாக நடக்கும் என்னவன் நம்புவான். உலகத்தில் எது நடந்தாலும் இறைவனுடைய அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணுவும் அசைவதில்லை. அதை நன்றாக விளங்கின முகமீன் அவன் மீது என்ன செய்வான்? பொறுப்பு சாட்டுவான். அப்போ ஒரு முகமீன் ரெண்டு விஷயங்களுக்கு காரணத்துக்காகத்தான் அவன் என்ன செய்யறான்? அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுறான், தவக்கல் வைக்கிறான். ஒன்று சபபும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான். எங்களுக்கு நேரடியாக ஒரு காரியத்தில் உணவு தரணும்னு சொன்னால் அதுக்கு எங்களுக்கு எல்லாரும் ஒரே தொழில் செய்வதில்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வருமானம் இல்லை. அதை இறைவன் முடிவு செய்கிறான். இவர் இந்த தொழில் மூலமாக இவருக்கு இவ்வளோ வருமானம், இவருக்கு இத்தனை குழந்தைகள், இவரோட வசதி வாய்ப்பில் எப்படி, இவரோட அமைப்பு எப்படி என்று சொல்லி எல்லாம் முடிவு செய்யப்படுது. அந்த சபபுகள் மூலமாக அல்லாஹ் தஆலா செய்கிறான், எங்களுக்கு அந்த வெற்றிகளை தருகின்றான். இதை ஒரு முஸ்லீம் முழுமையாக நம்புவான். அதனால் அல்லாஹ்வின் மீது என்ன செய்கிறான்? தவக்கல் வைக்கிறான். ரெண்டாவது, அல்லாவின் மீது தவக்கல் வைக்கிறதுனால அது இந்த உலகத்தில் சரி அல்லது மறுமையிலும் சரி நிச்சயமாக அதுக்குரிய கூடி கிடைக்கும் என்று நம்பிக்கை. அதனால் அவன் என்ன செய்கிறான்? அல்லாவின் மீது தவக்கல் வைக்கிறான். ஆகவே ஒரு மூமின் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நாடினால் முதலாவதாக என்ன செய்வான்? அவன் சபபுகள் எல்லாம் செய்வான். செய்துட்டு முடிவை யார்கிட்ட எதிர்பார்ப்பான்? இறைவன்ட்ட பொறுப்பு சாட்டுவான். யாரெல்லாம் எனது மட்டத்தில் உள்ள அனைத்து முயற்சியும் செய்துவிட்டேன், இதை நல்ல முடிவு தரக்கூடிய நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம், ஒரு மனிதனுக்கு நோய் வந்துருச்சு. இப்போ நோய் வந்தால் அவனை செய்யணும், மருந்து எடுக்கணும். அப்போ இறைவனிடம் கேட்டுட்டு நாங்கள் என்ன செய்யணும்? இறைவனோட அதில் பொறுப்பு சாட்டி விட்டு நாங்கள் அந்த மருந்துகள் எடுத்து குடிக்கிறதுனால எங்களுக்கு சுகமாகலாம், சுகமாகக்கூடிய இறைவன் தான் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் செய்ய வேண்டும். சில நேரங்களில் சுகமாகலாம் அல்லது சுகமாகாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த மருந்துக்குரிய அந்த நோயை சுகமாக்கக்கூடிய சக்தியை மருந்துக்கு கொடுக்கக்கூடியவன் இறைவன் என்பதை நான் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு முறை பல்வலி வந்த போது என்ன செய்தார்கள், இறைவனம் கேட்டார்கள், யா அல்லாஹ் எனக்கு பல்வலி வந்துருச்சு என்ன செய்தது. அந்த நேரத்தில் இவன் சொல்கிறான், நீங்கள் ஒரு மூலியை காட்டி இதை நீங்கள் எடுத்து உங்களை பல்லில் வைங்கன்னு அவங்க போய் அந்த மூலியை எடுத்து பல்லில் வைக்கிறாங்க, பல்வலி சுகமாகிவிட்டது. பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு திருப்பி மீண்டும் பல்வலி வந்துச்சு. இவங்க இறைவனிடம் கேட்கல, நேரடியாக போயிட்டு என்ன செய்கிறாங்க, அந்த மூலியை பிச்சு வைக்கிறாங்க, ஆனால் பல்வலி அதிகரிச்சிருச்சு. இப்போ இறைவனும் கேட்குறாங்க, யாரெல்லாம் நீ நேரத்தோடு நான் உனக்கு கேட்கணும் இந்த மூலியை வைக்க சொன்னால் பல்லில் நோய் சுகமாகும்னு சொல்லி, இப்போ நான் அதை வச்சேன், நோய் சுகமாகல, நோய் அதிகரிச்சிருச்சேன். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மூலிகைக்கு அந்த சக்தியை, நோயை சுகமாக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய நான். நேரத்தோடு நீங்கள் என்ன கேட்டீங்க, நான் அந்த மூலிகைக்கு சக்தியை கொடுத்தேன். இப்போ நீங்கள் நினச்சிக்க அந்த மூலிகைக்கு சக்தி இருக்கின்றது எண்ணி என்னைகிட்ட நம்பிக்கை வைக்காமல் போயிட்டீங்க, அதை எடுத்து நீங்கள் வச்சிங்க, அதில் சக்தியை நான் எடுத்துட்டேன், அதுக்கு நோய் கூடக்கூடிய சக்தி தான் கிடச்சிச்சு. ஆகவே அந்த நோய்க்குரிய அந்த மூலிகையில் மருந்து சுகமாக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய இறைவன். அதே மாதிரி உலகத்தில் எது நடந்தாலும் சரி, அது இறைவன் நாட்டுப்புறம் தான் நடக்கும். ஆகவே நாங்கள் முயற்சி ஆனால் பிரதிபலன் அதில் முடிவை எதிர்பார்க்கறது இறைவன் மீது நாங்கள் பொறுப்பு சாட்டுறது நல்ல முடிவுகளுக்காக வேண்டி விளங்குதா. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பாருங்கள், இது சம்மந்தமாக விளங்கப்படுத்துகிறான் சூரா ஆல் இம்ரானில், அன்றி ஒரு சிலர் அவடம் வந்து உங்களுக்கு எதிராக போர் புரிய எல்லா வகுப்பினரும் நிச்சயமாக ஒன்று சேர்ந்திருக்கின்றனர், ஆதலால் அவர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்று கூறிய சமயத்தில் அவர்களுக்கு பயம் ஏற்படுவதற்கு பதிலாக நம்பிக்கையை அதிகரித்தது. அன்றி அல்லாஹ் எங்களுக்கு போதுமானன், அவன் சிறந்த பொறுப்பேற்பவனாகும், அதாவது பாதுகாவனும் இருக்கிறான் என்று கூறினார்கள். அதாவது ஒரு யுத்த நேரத்தில் எதிரிகளுடைய படை மிகப்பெரிய பிரமாண்டமாக இருக்கிறது போல, இந்த நேரத்தில் கொஞ்சம் மக்கள் சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்களோட போர் புரிய போகிறீங்க எதிரிகளோட, அவங்க எல்லாரும் உண்டு சேர்ந்துட்டாங்க, நிறைய மக்கள் உண்டு சேர்ந்துட்டாங்க, நீங்கள் அவங்கள பயந்துக்கோங்கண்டி. ஆனால் இவங்களுக்கு அந்த நேரத்தில் பயம் ஏற்படலை, அவங்களுக்கு நம்பிக்கை அதிர்ச்சி. ஏன், அந்த எதிரிகளால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எங்களை யாருடைய நாட்டம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கும். ஆகவே அவன் போதுமானன், அல்லாஹ் எங்களுக்கே போதுமானன், எங்களுக்கு பாதுகாக்கிறதுல ஆக சிறந்தவன் அல்லான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் பக்கம் பொறுப்பு சாட்டுறாங்க, அவனோட ஈமானம் அதிகரிக்குது. விளங்குதா. ஆகவே அன்புள்ள மாணவர்களே, நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், எந்த காரியத்தை செய்தாலும் அவன் மீது பொறுப்பு சாட்டணும். ஏன்னா நாங்கள் ஒரு வீட்டை விட்டு வெளியே போகிறோம், அல்லது ஒரு தொழில் நடவடிக்கை ஈடுபட போகிறோம், எல்லாத்தைய எதிரிகளை எதிர்கொள்ள போகிறோம், அல்லது நாங்கள் தூங்க போகிறோம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நாங்கள் பொறுப்பு சாட்டுறது தவக்கல் வைக்கிறது இறைவனிடம். அதனால தான் எல்லா சந்தர்ப்பங்களையும் தவக்கல் வைக்கிறதுக்காக வேண்டி எங்களுக்கு சந்தர்ப்ப துவாக்கள் சொல்லித்தரப்பட்டிருக்குது. ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியே போகிறான், என்ன செய்வது, அவன் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கிறது. பிஸ்மில்லாஹி தவக்கத்துல அல்லாஹ் இல்லா அவளை விளாக்குவத் இல்லா பில்லா என்று சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்து வீட்டை விட்டு இழங்குது. அதாவது அல்லாஹுடைய பெயரால் அல்லாவை நான் நம்புகிறேன், அல்லாஹ் தான், அல்லாவை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை, எங்களை பாதுகாக்கக்கூடிய எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். இதுக்கு பதிலாக அல்லாட புறத்தில் வந்து வர்றது எப்படி, நீர் நேர் வழியில் செலுத்தப்பட்டீர், போதுமாக்கி கொள்ளப்பட்டீர், எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்பட்டீர், அத்துடன் சைத்தான் உன்னை விட்டு விரண்டு ஓடி விடுவான் சொல்லி அனைத்து தீங்குகளும் எங்களிருந்து அல்லாஹாலா ஒதுக்கினதாக சொல்கிறான். அப்போ நாங்கள் பொறுப்பு சாட்டது யாரு, இறைவன் மீது. வெளியே போகிறோம், திரும்பி வரும் வரையில் பொறுப்பு அல்லாஹ்வின் மீது சாட்டிவிட்டு நாம் போகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரியும் போலக்கு, நம்ரூத் என்ற மன்னண்ட காலத்தில் வாழ்ந்த மிக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நம்ரூத் என்ற முழு உலகத்தையும் மாற்றி செஞ்ச மிக கொடூரமான அரசன். அப்போ அவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இஸ்லாத்தை போதிக்கும் பொழுது என்ன செய்யணும், அவர்களை அழிக்க வேண்டுவதற்காக மிகப்பெரிய பிரமாண்டமான நெருப்பு ஒன்றை எரித்து அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி போடுறான். அப்போ நெருப்புக்கூடிய சக்தி என்ன சொன்னால் எரிக்கக்கூடியது. அப்போ இந்த பிரம்மாண்டமான நெருப்பு, நாட்கணக்கில் எரிக்கப்பட்ட நெருப்பு, இதில் தூக்கி போடணும்னா அவங்க என்ன செய்கிறாங்க, ஹஸ்பி அல்லாஹு வனிமல் வக்கீல் என்று சொல்கிறாங்க. அதாவது பொறுப்பேற்பவர்கள் அவனே சிறந்தவன், அவனே எனக்கு போதுமானவன், எங்களை பொறுப்பேற்கிறதுல அவன் தான் சிறந்தவன், போதுமானவன், வேறு யாரோட உதவியும் எனக்கு தேவை என்ற அடிப்படையில் சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அந்த நெருப்புக்கு கட்டளையிட்ட நெருப்பே, நீ இப்ராஹிம் மீது சாந்தமாக நடந்து கொண்டு சொல்லி, இந்த நேரத்தில் அவங்க 40 நாட்கள் அந்த நெருப்புலேருந்து அவங்களோட ஒரு மயிர் கூட எரியா நிலையில் வெளியே வராங்க, அவங்களுக்கு அந்த நெருப்பு சூடாகவும் இருக்கல, குளிராகவும் இருக்கல, அது ஒரு சாந்தமான நிலையிருந்தாக சொல்லப்படுகிறது. ஆகவே தான் நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நாடினால் நாங்கள் என்ன செய்யணும், அல்லாவின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். அப்படி பொறுப்பு சாட்டினால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் நேசம் எங்களுக்கு ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா சூர ஆல் இம்ரான் 159வது வசனத்தில் எப்படி சொல்கிறான், நீங்கள் ஒரு விடயத்தை செய்ய முடிவு செய்தால் அல்லாவிடம் பொறுப்பு சாட்டுங்கள், அல்லாவிடம் பொறுப்பு சாட்டுவரை அல்லாஹ் நேசிக்கிறான். எந்த விஷயமான நல்ல காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது அதில் முடிவு அல்லாவுடைய பொறுப்பு சாட்ட வேணும். அப்போ என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா அந்த பொறுப்பு சாட்டுவர் மீது அல்லாஹ் நேசிக்கிறான். ஆகவே அன்பு மாணவர்கள், இதை நன்றாக விளங்கியிருப்பீர்கள். இந்த ரெண்டாவது பண்பான தவக்கல் பற்றி, ஆகவே நாம் என்ன காரியம் செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டும். அம்மாணவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்க போகிற பண்பு அல் மஹரிஃபா. மஹரிஃபான்னு சொன்னால் அறிவு என்று அர்த்தத்தை தரக்கூடியது. அதாவது ஆன்மீக பரிபாஷையில் நாங்கள் அதை சொல்லணும்னு சொன்னால், அல்லாஹ்வை நாங்கள் கண்ணால் காண்பது போல நாங்கள் என்ன செய்யறது, எங்களோட உள்ளத்தில் பேரின்பம் அடைகிறது. அப்போ அறிவு என்பது நான் நினைத்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் படிக்கிறதுனால, நாங்கள் மேய்ச்சினால, புத்தகம் வாசிக்கிறதுனால கிடைக்கிறது அறிவுண்டல்ல. அறிவு என்பதும் இறைவன் புறத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இறைவன் யாருக்கு எவ்வளவுக்கு என்ன மாதிரி அறிவு கொடுக்க நினைக்கிறானோ, எந்த அறிவை கொடுக்க நினைக்கிறானோ அந்த அறிவு தான் கிடைக்கும். ஒரு வகுப்பறையில் 40 மாணவர்களில் ஒரு ஆசிரியர் படிப்பிக்கிற நேரம், 40 மாணவர்களுக்கும் முழுமையாக ஒரே மாதிரி விளக்கம் கிடைக்கிறதும் இல்லை, 40 மாணவர்களும் அதில் சரியான அறிவை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக கிடைக்கும். அது இறைவன் நாட்டம், இவருக்கு இவ்வளவு தான் போய் கிடைக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நாட்டம். ஆகவே அறிவும் இறைவன் புறத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இமாம் ஹஸ்ஸானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அறிவு கடல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் சொல்கிறார் எப்படின்னு சொன்னால், கூறுகிறார், ஒவ்வொன்றினதும் இன்பம் அதற்குரிய இயல்பிலேயே தங்கியுள்ளது. கண்ணின் இன்பம் அழகிய காட்சியை பார்ப்பதன் மூலம் கிடைக்கின்றது. காதின் இன்பம் அழகிய ஓசையை செய்வதன் மூலம் கிடைக்கின்றது. உள்ளத்தின் இன்பம் அல்லாஹ்வை அறிவதன் மூலம் கிடைக்கின்றது. அதாவது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்பம் இருக்குது. ஆகவே அழகான ஓசைகளை பாடல்கள் கேட்கின்றன, ஒரு இன்பம் காதுக்கு, ஒரு இன்பம். நல்ல அழகிய காட்சிகளை கடலை பார்க்குறோம், இன்பமாகவே இருந்து கொண்டிருக்குது. நல்ல காட்சிகளை பார்க்கணும், எங்களுக்கு இன்பம் அடைகிறோம். ஆகவே உள்ளத்தில் இன்பம் எப்படி கிடைக்கும்னு சொன்னால், நாம் என்ன செய்வது, இறைவனை அறிவதன் மூலமாக, அல்லாஹ்வை அறிவதன் மூலமாக, எங்களை படைத்தவனை அறிவதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு உள்ளத்தை இன்பமாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ இறைவனே அல்லாஹ்வை நாம் எப்படியானவன், எப்படி இருப்பான், இப்படி நேரடியாக நாம் சிந்திக்க முடியாது. ஆகவே நாங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை, அவனுடைய தால் சிபாத் பண்புகளை பற்றி நாம் சிந்திக்கிறது மூலமாக அல்லாஹ் தாலா பற்றி நாங்கள் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். முஹியத்தின் அப்துல் காதிர் ஜீனானி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரியார் அவர் கூறுகிறார், நீர் அல்லாஹ்வின் தீர்ப்பை கொண்டு, அதாவது நீர் அல்லாஹ்வின் தீர்ப்பை கொண்டு படைப்புகளை விட்டும், அவனது கட்டளைகளை கொண்டு உனது ஆசைகளை விட்டும், அவனது செயலை கொண்டு நாட்டத்தை விட்டும் வெறுமையாக நில். அல்லாஹ்வின் அறிவை சுமக்கும் பாத்திரமாக மாறுவதற்கு நீ தகுதி பெறுவாய். அப்போ என்ன செய்யறது, அல்லாஹ் இப்படித்தான் எங்களுக்கு முடிவு செஞ்சிருக்கிறான், தீர்ப்பு தந்திருக்கிறான்னு சொல்லி நாங்கள் படைப்புகளை விட்டும் தூரமாகிறது. படைப்புகளை விட்டு தூரமானு சொன்னால், படைப்புகள் மீது நாங்கள் எதிர்பார்க்கறதில்லை, படைப்புகளோடு சேர்ந்து வாழது வேறு, அதன் மூலமாக தான் நடக்கும் எதிர்பார்க்கறதில்லை. எதிர்பார்ப்பு யார் மீது, தீர்ப்பு முடிவு இப்படி தான் நடக்கும் என்ற முடிவு அல்லாஹ்வின் மீது இருக்குது. ஆகவே அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு எங்களை ஆசைகளை விட்டும் என்ன செய்கிறது, உலகத்தில் எங்களுக்கு இயற்கையாகவே மனிதனுக்கு ஆசை இருக்குது, பேராசை இருக்குது. இந்த இறைவன் இப்படித்தான் எங்களுக்கு இந்த ஆசைகளை நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எங்களை அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும், ஆசையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கான். ஆகவே இறைவன் இவ்வளவு தான் எங்களுக்கு நாட்டப்படி நடக்கும் என்று சொல்லிட்டு நாங்கள் அந்த பேராசையை விட்டும் நாங்கள் தூரமாக நிற்கிறது, ஒதுங்கி அல்லாஹ்வுடைய நாட்டம் பிரகாரம் தான் நடக்கும் என்பது நாங்கள் எது எல்லாத்தையும் நம்பிக்கை கொள்வது. இப்படி இருந்தால் எங்களோட அறிவு என்ன செய்யும்னு சொன்னால், நாங்கள் அறிவை சுமக்கக்கூடிய பாத்திரமாக நாங்கள் மாறலாம் என்று சொல்லி இந்த அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இந்த மஹரிபா என்ற பேரின்ப நிலையை அடைந்தவர் அல்லாஹுக்காக தான் அடையும் துன்பங்களை இன்பமாக காண்பார். எங்கள் எவ்வளவு தான் எங்களுக்கு துன்பங்கள் வந்தாலும் அது அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு நாங்கள் அந்த மாரிஃபான்ற அறிவு ஞானம் எங்களுக்கு இல்லைனால, அந்த இன்பம் இல்லைனால, எங்களுக்கு ஒரு 4 ரக்காத்தை நேராக நின்று அமைதியாக மெதுவாக நேரம் எடுத்து தொடக்கிறதுக்கு எங்களுக்கு பொறுமையும் இல்லை, எங்களுக்கு தொழவும் இல்லை, அது இன்பமும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த மாரிஃபான்ற இன்பத்தை அடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், இரவு முழுக்க காலுகெடுக்க நின்று வணங்குவார்கள், அவருக்கு எந்த விதமான கஷ்டமாகவோ அது இருக்காது. ஆகவே அந்த இன்பத்தை, இன்ப நிலையை அடையக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதே மாதிரி இஸ்லாமிய ஷரியாவை முழுமையாக நாங்கள் பின்பற்றி அல்லாஹ்வை அதிகமாக நாங்கள் என்ன செய்ய வணங்குறதுக்கான நேரத்தை நாங்கள் ஒதுக்கணும். அதிகமான நேரத்தை இறைவன் வணங்குவதற்காக, குர்ஆன் ஓதுறது, தொழுவது, ஜிக்ர் செய்வது, அமல் செய்யறதுக்காக அதிகமான நேரத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும். அடுத்தது எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இறைவனுக்காக நாங்கள் அர்ப்பணிக்க தயங்கக்கூடாது. சக்காத்தா எவ்வளவு வருதோ கொடுக்கணும், சதக்காக்களை கொடுக்கணும், ஏழைகளை கொடுக்கணும், தர்மங்கள் செய்யணும், எங்களை கால நேரங்களை நாங்கள் தியாகம் செய்யணும். நோன்பு காலங்களில் பாருங்க எவ்வளோ பெரிய தியாகங்கள், பசியை தியாகம் செய்கிறோம், தாகத்தை தியாகம் செய்கிறோம், ஆசைகளை தியாகத்தை செய்கிறோம், எல்லாம் தியாகம் செஞ்சு நாங்கள் அந்த நோன்பை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் நோன்பு பிடிக்கின்றோம். அப்போ இப்படி அர்ப்பணிக்கக்கூடியதாக இருக்கணும். அப்போ உண்மையான இன்ப நிலை அடைகிறவங்க இதை அவ்வளவும் செய்யக்கூடியவங்களாக இருப்பார்கள். அவங்க முழுமையாக அல்லாஹ்வுடைய மீது மட்டும் தங்கியிருப்பாங்க, அவன்கிட்ட மட்டும்தான் இருப்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் முழுமையான ஞானம் பெற்றவர்கள், முழுமையான அறிவு பெற்றவர்கள். அதாவது படைக்கப்பட்ட எந்த வஸ்துவின் மீதும் அவங்க எதிர்பார்க்காம படைத்தவன் மீது மட்டும் நம்பிக்கை வைக்கிறது, படைத்தவன் மீது மட்டும் முழுமையாக நம்பிக்கை வைத்து எதிர்பார்க்கிறதுனால எங்களுக்கு படைத்தவைகள் தானாக லேசாக கிடைக்கும் நினைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மையான அறிவு, உண்மையான அறிவா. அடுத்தது நான்காவதாக ரிலா, ரிலா என்று பார்ப்போம். ரிலா என்று சொன்னால் பொருந்தி கொள்ளல். அதாவது உலகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் எல்லாம் இறைவன் ஏற்பாட்டின்படி கலாகதிரின்படி தான் நடக்குது. அதை நாங்கள் பொருந்தி கொள்வது, அதில் மன திருப்தி அடைகிறது. இதுதான் ஒரு ஈமான் கொண்ட ஒரு முகமின்ற உயர்ந்த உளநிலை. அதாவது அந்த நிலையில் அவன் அல்லாவை புரிந்து கொள்கிறான். விளங்குதா, அவன் அல்லாவை புரிந்து கொள்கிறான், அல்லாஹ் அவனை புரிந்து கொள்கிறான். அந்த நிலைமை வந்துடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த அடியானை புரிந்து கொள்கிறான், அடியான் அல்லாவை புரிந்து கொள்கிறான். இப்போ இந்த அந்தஸ்தை பாருங்கள், சஹாபாக்கள் பைத்து சஜரா என்ற ஒப்பந்தத்தில் இதை அவங்க அடைஞ்சு கொண்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பைத்து ரில்வான் என்றும் ஒரு பொருளில் அழைக்கப்படுது, ஒரு சொல்ல அழைக்கப்படுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட கனவோட அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, உம்ரா செய்வதற்காக மக்காவை நோக்கி மதீனா வந்து போகிறாங்க. அப்போ போகிற நேரத்தில் ஒரு இடத்துல என்ன செய்யுது, அவங்கள தடுத்து நிறுத்தப்படுது. அப்போ நிறுத்தப்பட்டு அந்த எதிரிகள் செய்கிறாங்க, இவங்களோட மக்கா உள்ளுக்கு இவங்க உள்நுழையாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, தடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, நபிக்கிட்ட சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால், அவங்க அவங்கள தண்ட உடை வாழ் எல்லாம் எடுத்து இந்த பெரிய படையோடு எதிர்த்து போராட்டத்துக்கு உடனடியாக தயாராகிட்டாங்க, மனப்பூர்வமாக தயாராகிட்டாங்க. இவங்களுக்கு தெரியும் இவங்க கொஞ்சம் பேர், மிகப்பெரிய எதிரிகள் படைகள் இருக்குது. இருந்தாலும் இவங்க இந்த நபியோட போயிட்டு இந்த நபியில கண்ட கனவின் மூலமாக நாம் அங்கே போகணும்னு மக்காக போகணும் உம்ரா செய்யணும்னு அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தடுத்து நிறுத்தப்பட்ட நேரம் இவங்க செய்யறாங்க, அவங்களோட போராட்டத்துக்கு துணிந்து விட்டார்கள். விளங்குதா? ஆகவே இதுதான் நாங்கள் என்ன செய்ய சொன்னால், இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான் எப்படி, அல்லாஹும் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அல்லாவை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹ் அன்பும் வரலும் அன்பும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வருது. அல்லாஹ்வுத்தால அவங்கள பொருந்தி கொண்டான், அவங்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் சொல்லி இந்த சூரா பையினான்ற சூரத்தில் எட்டாவது வசனத்தில் இதை அழகாக அல்லாஹ்வுத்தாலா எங்களுக்கு சொல்லித்தாரான். அப்போ இமாம் ஹுசைனி ரஹமத்துல்லா என்று கூறினார்கள், அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ரிலா என்ற அந்தஸ்தை அடைய விரும்புகின்றவர் அல்லாவை திருப்தி அடைந்துவிட்டு கடைபிடிக்கட்டும். அல்லாஹ் திருப்தி அடைகிற வரையில் அவங்க என்ன செய்யட்டும், கடைபிடிக்கட்டும் என்று சொல்கிறார். இதே மாதிரி ஹுலைலிபினியார் ரஹமத்துல்லா அவர் சொல்கிறாங்க, உலகில் பற்றற்று வாழ்வதை விட ரிலா எனும் மன திருப்தி மேலானது. ஏனெனில் மன திருப்தி அடைந்தவன் தனது அந்தஸ்துக்கு மேலாக இதிலும் ஆசைப்பட மாட்டான். உலகத்தில் பற்றில்லாமல் பரதேசி மாதிரி வாழ்வதை விட எங்களுக்கு கிடைக்கிறத நாங்கள் போதியமாக்கிக் கொள்வது, பொருந்தி கொள்வது, திருப்தி அடைகிறது, இது அதை விட உயர்ந்த அந்தஸ்து. ஆக அந்த பற்றற்று வாழ்வை விட உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கிறது நாம் என்ன செய்யறது, பொருந்திக் கொள்வது, அதில் திருப்தி அடைகிறது. இப்போ ஆகவே இந்த நான்கு விஷயங்கள், அதாவது சபர் என்பது, தவக்கல் என்பது, ரிலா என்று சொல்லக்கூடிய இந்த பொருந்திக்கொள்ளல், அதே மாதிரி மஹரிபா என்றக்கூடிய அறிவு, இந்த பண்புகளை நாங்கள் பார்க்கணும். இந்த பண்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று அப்படியே தொடர்பட்டதாக இருக்குது. இந்த பண்புகளை சரியான முறையில் நடந்து வந்தால் எங்களோட உள்ளம் சுத்தமடையும், தூய்மையடையும், தூய்மையான உள்ளத்தை நாங்கள் அடையலாம். அந்த தூய்மையான உள்ளத்தை கல்வன் சலீம் என்று தூய நிலைக்கு எங்களை வந்து கொண்டு போய்த்து சேர்க்கும். விளங்குதா? அப்போ மறுமையில் அடியான் அல்லாவை சந்திக்கிற பொழுது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரூஹை சுமந்துள்ள உள்ளம் அந்த பரிசுத்தினை அறிந்திருக்க வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த நிலையில் போனால் மனிதன் நிச்சயமாக வெற்றியடைந்து உயர்ந்த நிலையை அடைவான். அந்நாளில் குர்ஆனில் சொல்லப்படுது, அந்நாளில் செல்வமோ பிள்ளைகளோ பயனளிக்காது தூய உள்ளத்துடன் அல்லாவை வந்தடைந்தவர்களை தவிர
அந்த மறுமையினால கஷ்ட நேரத்தில், துன்ப நேரத்தில், இக்கட்டான நிலைமையில் எங்களை எந்த செல்வமும் எங்களுக்கு கை கொடுக்க போகிறதில்லை, எந்த பிள்ளைகளையும் எங்களுக்கு கை கொடுக்க போகிறதில்லை, எங்களை எந்த உலக அடிப்படையில் எதுவுமே எங்களை கை கொடுக்க போகிறதில்லை. அவன் தூய உள்ளத்தோடு போனவனை தவிர வேறு யாருக்கும் எதுவுமே உதவி செய்யாதுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சுஆரா என்ற அத்தியாயத்தில் கூறுகின்றான். ஆகவே அன்பு மாணவர்களே, எங்களுடைய ஆன்மாவை நாம் மேம்படுத்தி உயர்ந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால், உடலும் உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உள்ளம் ஆரோக்கியமாகவும் பலமிக்கமாக வேண்டும் சொன்னால், இந்த மாதிரி பண்புகளை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அந்த கூறிக்கப்பட்ட நான்புகள் பற்றி உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் அன்பு மாணவர்களே. இத்தோடு இன்றைய பாடம் முடிகின்றது. நன்றி. ஜசாக்குமுல்லாஹ் ஹைரா.
COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 வரையான காலப்பகுதியில் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் இரவு 7:15 முதல் 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.